கூடியர்வான் ஒப்பொழித்த புகழியர்வான் கடல் போற்றி ஆதிமிதை கண்மிதப்பில் அமைந்த பிறான் அடி போற்றி திருத்தாள் போற்றி திருச்செற்றம்பலம் புலையேனையும் பொருளன நினைந்தும் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்த அருக்கடராகிய பாலகுசாம்பாஷமேத கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று காஞ்சி புராணத்தில் தழுவ குழைந்த படலத்தில் 67வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். உயிர் வர்க்கங்கள் என்று சொன்னால் பரமன் முதலாக புழு உயிராக உள்ள அத்தனையும் உயிர் வர்க்கங்கள். அப்படிப்பட்ட உயிர் வர்க்கங்கள் பிறப்பையும் இறப்பையும் உடையது. அப்படி பிறப்பையும் இறப்பையும் உடையதாக இருக்கின்ற உயிர் வர்க்கங்கள் மனித பிறவி என்பது மிக உயர்ந்ததாக சிறப்பாக எல்லா பெரியவர்களும் சொல்கிறார்கள். என்ன காரணம் என்றால் மனித பிறவி ஒன்றுதான் இனிமேல் பெறவாத ஒரு பெருநெறியை அடைவதற்கு வாய்ப்பாக உள்ளதாக இருப்பது. கடவுளை அடைந்து முக்தியை பெற்று இனி பெறவாத ஒரு நிலையை பெறுவதற்கு யோக்கியமுடையதாக உள்ளது. என்ன காரணம் என்றால் மனவாக்கு காயங்களால இறைவனை வாழ்த்தி வணங்கி அவனை பூஷித்து நேசித்து பெறவாத ஒரு பெருநிதியை பெறுவதற்கு இந்த மனித பிறவி பல வகையிலும் பொருத்தமாக உள்ளது. அதனாலதான் மனித பிறவியும் வேண்டுவதே என்று கேட்டார் அப்பர் சுவாமி. அப்படிப்பட்ட பிறவியை இந்த தமிழ்நாட்டிலே பிறந்திருப்பது ஒரு வகை பாக்கியம். அதற்கு மேலே சுவாமி எழுந்தருளி இருக்கிற திருத்தலங்களிலே பிறந்திருப்பது அதை விட உயர்ந்த பாக்கியம். அப்படி திருத்தலங்களிலே பிறந்த அவரை பத்தி பண்ணுவது அதை விட உயர்ந்தது. பத்தி பண்ணாதவன் பாமரன் அல்லவோ என்பது நந்தனா சரித்திரத்தில் இருந்தன. அதனாலே பத்தி பண்ணினால் புத்தியை பெறலாம் என்பது நம்முடைய இருந்து உணவை உடலை எல்லாம் விருத்து தவஞ்செய்கின்றது சாமான்யம் இல்லை. அது நம்மால செய்ய முடியாதுதான். வீட்டில இருந்தாலும் அவனை மனமார பத்தி பண்ணி அந்த பத்தியினால உயர்ந்த கதியை அடையலாம். அப்படி உயர்ந்த கதியை அடைவதற்கு பொருத்தமாக உள்ளது மனித பிறவிதான். மற்றைய பிராணிகள் எல்லாம் பிறப்பையும் இறப்பையும் உடையதாயும் இடையில வாழ்கின்ற காலத்துல கடவுளை நினைப்பதற்கு சாத்தியம் இல்லாமலும் அதுக்கு போய்விடுகிறது. யானையோ குதிரையோ ஆடோ மாடோ மற்ற பிராணிகளோ வந்து இறைவனை நினைப்பதற்கு சிவனை நினைப்பதற்கான வாய்ப்பு அதற்கு இல்லை. அந்த பிறவி உன்பா உன்னா உறங்க காலம் வந்த இறக்கப்பட்டு. அதே போல மனிதனும் போய்விட்டானால் பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் அந்த பிராணிகளை விட இவனுக்கு அறிவு கூட இருப்பதனாலே அந்த அறிவை கடவுளை அடைவதற்காக பயன்படுத்துவோம். அதான் பகுத்தறிவு. பகுத்து அறிவு. இதே பகுத்தறிவு என்று சொன்னால் உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று தெரிந்து உயர்ந்ததிலே பற்றை வைத்து உயர்ந்ததிலே பற்று வைத்து அதனாலே அவன் இப்பொழுது இருப்பதை விட உயர்ந்த பிறவியை அடைவது வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையின் தெய்வமாக இருப்பது. வானோர்க்கு உயர்ந்த உலகம் பூதல், வானுரையின் தெய்வமாக இருத்தல் ஒன்று, வானோர்க்கு உயர்ந்த உலகம் பூதல் ஒன்று. வானோர்க்கு உயர்ந்த உலகம் தான் சிவலோகம். வானோர்க்கு உயர்ந்த உலகம் என்பதுதான் சிவலோகம். அது யாருக்கு என்று கேட்டால் யார் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்னார் திருவள்ளுவர். யான் எனது என்கின்ற செருக்கை அறுத்தவர்களுக்கு அது சித்தாந்தம், சைவ சித்தாந்தம். யான் தான் எனும் சொல் இறங்கு எண்ணும் கெட்டாரன்றி யாவருக்கும் ஒன்றாது சத்தியம் என்பது கந்தர் அலங்காரம். அப்படி இந்த யான் எனது என்கின்ற அகங்காரம் அவதாரமாகிய பற்றுக்கள் அற்று போய்விட்டால் அவனுக்கு சிவகம் கிடைக்கும். அது நம்ம செய்ய சித்தாந்தம் சொல்றதை திருவள்ளுவர் சொல்றார். யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம். மனிதனாக பிறந்தோம் வாழ்ந்தோம், ஏதோ மனைவி மக்கள் வீடு வாசை பணம் காசை பெற்றோம், அப்புறம் காலம் வந்துட்டு இறந்து போனோம்னு சொன்னா மற்ற பிராணிகளுக்கு நமக்கு வித்தியாசமே கிடையாது. அதனாலதான் இந்த பிறவியிலேயே பெற வேண்டிய பெயற்றை பெற்று விடுவேன். அது இந்த பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்கும் என்றும் மான தாய்மான சுவாமி கவலைப்படுகிறார். என்னறிய பிறவிதல் மானுட பிறவிதான் யாதினும் அறிதறிதுதான். யாதினும் அறிதர் அறியதாக இருக்கின்ற பெரிய பரம்பொருளை அடையணும் பெரிய பரம்பொருளை அடையணும். அதைத்தான் திருமூலரும் பெறுதற்கு அரிய பிறவியை பெற்றும் இதேதான் சொன்னார் திருமூலரும். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கு அரிய பெறானடி பேணார். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கு அரியவனாயிருக்கின்ற பரமேஸ்வனுடைய திருவடியை வான் வணங்காமல் இருக்கின்றார்கள். பெறுதற்கு அரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கு அரிய பேறு இழந்தாரே என்று கவலைப்படுகிறார். பெறுதற்கரிய பேற்றை பெற வேண்டியவர்கள் பெறாமல் எழுந்து போய்விட்டார்களே அவனை வணங்காமல் என்று கவலைப்படுகிறார் திருமூலர். ஆகையினாலே பெறுதற்கரியதாயிருக்கிற இந்த பிறவியிலே அவசியம் பெற வேண்டியது எதுவென்று கேட்டால் முத்திப்பேறு. முத்திப்பேறு பெறுவதுதான் அவசியம். இடையிலே பெறுகின்ற பலன்கள் முன்ஜென்மத்தில் செய்த வினைக்குத்தக்கவாறு இந்த பிறவியிலே எல்லா பலன்களும் அமையும். வாழ்க்கை உலக வாழ்க்கை இருக்கே அது வந்து எல்லாருக்கும் பூரணமா அமையறதில்லை. சிலருக்கு அமையுது, சிலருக்கு அமையாமல் போகுது, பல பேருக்கு அமையாமல் போகுது, சிலருக்கு அமையுது, பல பேருக்கு அமையாமல் போகிறது. அதனாலே வந்து உலக வாழ்க்கை வந்து சில காலம் தானே, கொஞ்ச நாள கொஞ்ச நாள்ல இருந்து இறந்து போகும். ஆனா இறந்த பிறகு போய் அடைய வேண்டிய இடம் தான் முக்கியமானது. இறந்த பிறகு போய் அடைய வேண்டிய இடம் தான் முக்கியமானது. அந்த இடம் தான் அதால உயர்ந்ததாயும் சிறந்ததாயும் உள்ள சிவப்பேறு, முத்திப்பேறு, மோட்சலோகம் என்றெல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட பேற்றை அடைவதற்கு இந்த பிறவியில செய்ய வேண்டிய தவத்தை செய்து அதனாலே அந்த முத்திப்பேற்றை பெறவேணும். அந்த முத்திப்பேற்றை பெறுவதற்குத்தான் நல்ல தலங்களிலேயும் அதற்கு வேலை நல்ல சச்சங்கங்களையும் கலந்து அவனை இரவும் பகலுமாக மனத்தாக நினைந்து வாக்கினாலே வாழ்த்தி தலையாலே வணங்கி கையினாலே கும்பிட்டு இதுதான் முக்கியம். அதற்கு மேல அவன் பொருள் வசதி தந்த பாரு தருமங்கள் தானங்கள் மற்றவைகள் எல்லாம் இந்த அங்கங்களை கொண்டே தேகத்திலே இருக்கின்ற அங்கங்களையே அவனுக்கு பயன்படுத்தி கண் அவனை தரிசிப்பது, காது அவன் புகழை கேட்பது, மனம் அவனை நினைப்பது, கையை அவனை கும்பிடுவது, தலை வணங்குவது, இப்படிப்பட்ட இந்த தேகத்தை கொண்டு அவனை சிவனை பெற்று விடலாம். அதற்கு மேல பொருள் உள்ளவன் கும்பிட்டுட்டா போதும்னு இருந்தான்னா அவன் வஞ்சகன், அவனை சேர்க்க மாட்டார். இவன் வணங்குற வணக்கத்தை இவன் பொய் வணக்கக்கார வஞ்சகார பய கஞ்ச பயன் சொல்லி அவனுக்கு அருள் பண்ண மாட்டார். வளர்ந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய விடாம. அதனாலே அவரவர் எந்த அளவுக்கு தகுதி உடையவர்களோ அந்தந்த தகுதிக்கு தகுந்தவாறு சிவ தர்மங்களையும் செய்து அதனால முத்தி பெற்ற பிறவர். முத்திப்பேற்றை பெறாவிட்டால் இந்த பிறவி வீணா போச்சு. கிடைத்தற்கரிய பிறவி கிடைச்சும் இந்த பிறவியிலே முத்திப்பேற்றை பெறாவிட்டால் பங்களா வாங்கினேன், காரு வாங்கினேன், பணம் சம்பாதித்தேன், ஸ்டேட் வாங்கினேன் என்பதெல்லாம் பிரயோசனம் இல்லை, அது கூட வராது. பணம் இருக்கிறான் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவரே. சின்ன பணக்காரன் கொண்டு போக வேண்டாம், இல்லாதவங்க கொண்டு போக வேண்டாம், பெரும் பணக்காரன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய் விடுகிறாரே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு போய் விடுகிறார். அளவில்லாத செல்வம் எல்லாமே பளிங்கும் ஆடிகள், அத்தனையும் விட்டு விட்டு போய் விடுகிறார். அர்த்தம் வாழ்வு அகத்து மட்டே தீர்ந்து போச்சு. அர்த்தம் என்றால் செல்வம், வாழ்வு அகத்து மட்டே, வீட்டோட செய்யும் எல்லாம் வீட்டோட செய்யும். அதனாலே முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கெட்டு பின்னும் இந்த படிசார்ந்த வாழ்வை நினைப்பதெல்லாம் பொன்னி நம்பலவர் அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்று அறிவாரில்லை என்று பட்டினத்தார் கவலைப்படுறார். முடிசார்ந்த மன்னரும் மன்னர் அவன் என்ன ஆறன் சுந்தரர் சொன்னாரு, மத்தையான ஏறி மன்னர் சூழ வருவீர்கள். மத்த யாரை ஏறி மன்னர் சூழ, அது ராஜாஜன் மன்னர் சூழனா சிற்றரசர்கள்லாம் சுத்தி வர்ற பேரரசன் யானையில பட்டத்து யானையில ஏறி வர சிற்றரசர்கள்லாம் அவனை சுத்தி கீழே கும்பிட்டு கொண்டு வர அப்படிப்பட்ட வாழும் அப்பேற்பட்ட அரசன் இறந்து போனான்னாரு. இறந்து போன போது எத்தனை பேர் கூட போன, மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள். செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையுள் வைமென்று வைத்த உள்ள மாற்ற வேண்டாம் வஞ்ச மலத்தீரே அத்தர் கோயில் எதிர்கொள்வாடி என்பது அடைவோமே என்ற சுந்தர நிலையாமையை பற்றி அப்படி சொல்வார். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள் அப்படி. அதை விட என்ன உயர்ந்த வாழ்வு என்ன இருக்கும் உலகத்தில்? அரச வாழ்வு தானே உயர்ந்த வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வும் கடைசியில என்ன ஆகும்? ஒன்று இல்லாமல் போயிடும். ஆகையினாலே அந்த வாழ்வு எல்லாம் உயிரோடு தொடர்ந்து வராது. அதனாலே உயிர் அடைகின்ற முத்திப்பேறு தான் முக்கியம். ஆகையால அதை பத்தி தான் நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாம் பெரிதாக சொல்லுகிறார்கள். அப்படி அந்த முத்தி பெற்ற பெறுவதற்கு சரீரிய யோக ஞானம் முதலான தவங்களை செய்யும் அதனால பெறுகின்ற ஊர் வழி. அதற்கு மேலே எளிமையாக இந்த மாதிரி சரீர யோகங்களை செய்யாமல் கூட பெறுவதற்காக ஒரு வழி வச்சிருக்கிறேன்னு சுவாமி சொல்றார். அந்த மாதிரி காஞ்சி, சிதம்பரம், திருவாரூர், காசி இந்த மாதிரி தலங்களை வகுத்து அதிலே வாழ்கின்றவர்கள் எளிதாக முத்தி பெற்றடைவார்கள் என்றும் சொல்லுகிறார். ஆயினும் கூட சொல்லுகிறாரு எங்க போய் எந்த அளவுக்கு எவ்வளவு காலம் தாமதித்து அவனுக்கு முத்தி கிடைக்கும் சொல்ல முடியாது. முத்தியே கிடைச்சாலும் கூட அவன் செய்த பாவத்துக்காக எங்கெங்க போய் இருந்து துன்பத்தை அடைந்து பிறகு முத்திக்கு போவான்னு சொல்ல முடியாது. நான் சொல்லுது சொல்லுங்கிறா. ஆகையினாலே தபம் ஒன்றுதான் இந்த பிறவிக்கு பிரயோசனமான பலனை தருவது. இந்த பிறவியினால பிரயோசனம் எது வந்து கேட்டால் சிவனை வழிபட்டு சிவப்பேற்றை பெறுவது. சிவனை வழிபடுதலை அப்போது சிவப்பேருங்கிறது கூட ஒண்ணு வேண்டாம், அது இருக்கட்டும் ஒரு வரம். வழிபட்டா என்ன கிடைக்கும்? வழிபட்டா என்ன கிடைக்கும்? அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் தானே. இப்ப நெல்லை விதைச்சு அதுக்கு பாடுபட்டோம்னா என்ன கிடைக்கும்? நெல்லு கிடைக்கும். கரும்பை நட்டு பாடுபட்டோம்னா என்ன கிடைக்கும்? கரும்பை நட்டு பாடுபட்டு பணத்தை வாங்கினேன் அப்படிங்கிறது தப்பு. கரும்பரட்டா விளையுது உள்ளபடி நல்லபடியா பாடுபட்டினா அதுக்கு உண்டான பணம் வரும். அது போல சிவத்தை வழிபாடு செய்தலே முக்கியம். அதைத்தான் அருணகிரிநாதர் ஆனபய பத்தி வழிபாடு பெரும் முத்தி அதுவாக நினைப்பத்த சன வாழக்காரன்னார். அழகா சொன்னார் வேலைக்காரன் வகுப்புல, ஆனபய பத்தி வழிபாடு பெரும் முத்தி அதுவாக நினைப்பத்த சன வாழக்காரன். பயபக்தியோடு வழிபாடு செய்வதே எங்களுக்கு முத்தி என்று நினைக்கின்ற பக்தர்களுக்கு அவன் வாரக்காரன், அன்புடையவனாக இருக்கிறான். முருகன் வழிபாடே எங்களுக்கு முத்தி, வழிபாடே எங்களுக்கு முத்தி. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் நுழைங்கினார். அதுவே முத்தி. இந்த இடம் நல்லா உங்களுக்கு விளங்குதா? கூடு அன்பினில் கும்பிடலே அன்றி முத்தியை பத்தி பேச நீ பேச வேண்டாம். நீ செய்யறதை செஞ்சுக்கிட்டு ஆனா முத்தியை கொடுக்கட்டும், கொடுக்காம இருக்கட்டும். இல்ல என்ன விட இப்ப இந்த இடம் உங்களுக்கு நல்லா புரியுதா? நீ செய்யற வழிபாட்டை செய்து கொண்டே இப்ப நல்ல மனுஷன்கிட்ட பாடுபட்டோம்னா அவன்கிட்ட கூலி கேட்க வேண்டியது இல்லை. கஞ்சா பயில்கிட்ட பாடுபட்டோம்னா முதலே பேசிக்கணும். நல்ல மனுஷனுக்கிட்ட ஒரு வள்ளல்கிட்ட பாடுபட்டோம்னு வச்சுக்க, அவன் என்னமா கொடுப்பான் தெரியுமா? நம்ம 10 ரூபாய் நினைச்சோம்னா 20 ரூபாயா கொடுப்பான். இப்ப எனக்கு நிறைய அந்த அனுபவம் உண்டு, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. நல்ல மனுஷன்கிட்ட ஜாதகம் பார்த்து சொன்னேன்னு வச்சுக்க, அவன் 100 ரூபா அவன் கொடுப்பான்னு நினைச்சேன்னா 200 ரூபாய் கொடுப்பான். இன்னொரு மனுஷன்கிட்ட பாடுபட்டேன்னு வச்சுக்க, அவன் 100 ரூபா கொடுப்பான்னா 50 ரூபா கொடுக்கறதே கஷ்டப்படுவான். விளங்குதா? அதனால நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவா நான் இருக்க பரமேஸ்வரனுக்கு கட்டாயம் பலம் தரவா தராமல் ஏமாத்தவே மாட்டா. அவன் ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு என்ன குறைஞ்சு போகுது? குடும்பம் குறைவில், குறைவிலா நிறைவே கோதிலாம். அவனுக்கு அவன் ஏமாத்தணுங்கிற அவசியமே இல்லையே, ஏமாத்தணுங்கிற அவசியமே இல்லை. நம்முடைய வினைய கருதி அவன் ஏதாவது சாகு சொல்லிட்டு வேணா இருக்கலாம், அப்படித்தான் அஞ்சலிபத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறான். ஓவேன ஓவேனு சொல்லி அதுல வேணா ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம், நம்ம வேணையை கணக்கு போட்டு. ஆனா உள்ளபடி அவன் வந்து ஏமாத்துறதுக்கு அவனுக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது. இப்ப நம்ம ஏமாத்தலாம், முடியாம இருக்கலாம், பத்தாம இருக்கலாம், கொடுத்துட்டா நமக்கு பத்தாம இருக்கலாம், கொடுத்துட்டா நமக்கு பத்தாதுன்னு நினைக்கலாம். அவனுக்கு என்ன ஏதாவது அளவுண்டா? அவனுக்கு ஏதாவது அளவுண்டா? என்னிறந்து எல்லை இல்லாதானே என்றார் போல ஒன்னும் கூட எல்லை கிடையாது. செல்வ எல்லை உண்டா? எல்லாம் அடிமையே, எல்லாம் உடமையே, எல்லாம் உடையது. அதனால அவனுக்கு எந்த விதமான குறைவும் கிடையாது. எவ்வளவு கொடுத்தாலும் குறைவரா, எவ்வளவு கொடுத்தாலும் குறைவில்லை. ஆகையினாலே அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் என்ன பண்ண வேணும் என்றால் மனவாக்குகளை பக்தி பண்ண. இந்த ஜென்ம வந்தது பக்தி பண்ணுவதற்காக தான். ஜென்மமே மனுஷ ஜென்மம், ஆட்டுக்கு கிடையாது, மாட்டுக்கு கிடையாது, யானைக்கு கிடையாது, ஒரு குதிரை கிடையாது, நாய் நெறிக்கலாம், பத்தினா என்னன்னு தெரியாது, சோறு தான் தெரியும். அதே போல மனுஷனும் இருந்துட்டான்னு வச்சுக்க, அதுவும் இது ஒண்ணுதான். அதனாலதான் அப்பர் சுவாமி என்ன பண்ணாரு, அக்கக்கே இறை தேடி அலமந்து கக்கக்கே இறையாகி கழிகின்றவன் யாரடா அப்படின்னு கேட்டா, அவன் தான் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றாமலும் நாக்கை கொண்டு அரண் நாமம் அழியாமலும் இருப்பவன் தான் அக்கக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறையாகி கழிபவன் என்று சொன்னார். ஆகையினாலே இப்படி இந்த பிறவி எதற்காக வந்தது என்று கேட்டால், மானுட பிறவிதான் வகுத்தது மனம் வாக்கு காயத்து ஆனிடத்து ஐந்து ஆடு அரண்பணிக்காக வன்றோம், அதுக்கல்லவா வந்தது. வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்மனை அச்சு இப்ப ஊன் எடுத்து உடலும் மூவர் ஒன்றையும் மாற ஆரம்பிக்கும். சோத்துக்கே தேடி அலைஞ்சு அதை திருட்டு அப்புறம் செத்து போறதா? அதான் மனித பிறவி இருக்கான, உயர்ந்த பிறவிங்கிறதுக்கு அதான் அடையாளமா? ஆகையினாலே தான் இப்படி அந்த முத்தியை பத்தி குமாரதேவிக்கு சொல்லி அந்த முத்தியை எளிதாக பெறுவதற்கு இப்படி காஞ்சி முதலான தலங்களை நான் வகுத்து வைத்திருக்கிறேன் என்று வேதங்கள் எல்லாம் இப்படி சொல்லுதுன்னு உமாதேவி கிட்ட இப்படி சொல்லி, அதற்கு மேல கேசாந்த முத்தின்னு ஒரு வகையை சொல்றாரு. கேசாந்த முத்திங்கிறது எப்படின்னா, மறைமுடியும் இவ்வாறு வீடுதவும் வடநகரம் காஞ்சி என்ன அரைதருமார் அன்னதும் வகுத்துரைப்பை கேட்டு என அருள் செய்வார். மறைமுறியின் தக்கனார் வேள்விக திமையவர்தம் இமயவர்தம் மேலர் முற்றும் மேனி முற்றும் குறைபெடுத்து தொகை துளைக்கி சவட்டியவன் இறங்கியருள் கொடுக்க வல்லார். தன்னிகரில் கேசாந்தம் உரும் ஆவி தஞ்சிரத்து கபாலங்கிரி வன்னியினில் பூவனப்போய் வாயுவனில் புகவனப்போய் இறவி மாட்டு பின்னமது கபவனப்போய் விண்ணரசின் மகவனப்போய் பரமத்தொன்றாய் மண்ணிலே கேசாந்த முத்தியினை உயிருக்கும் வழங்கும் காஞ்சி. காஞ்சியிலே காஞ்சியிலே இறக்கின்ற உயிர்கள், அந்த உயிர் கடைசியிலே செல்லுகின்ற வழி இருக்கே அது பல வழி. உயிர் வந்து தேகத்தை விட்டு புறப்படுகின்ற வழி பல வழி. அது கீழாக செல்லுகின்ற ஒரு வழி, மேலாக செல்லுகின்ற ஒரு வழி, கண் முதலாக பொறிகள் வழியாக செல்லுகின்ற ஒரு வழி, இப்படி இருக்கு. அதில் யோகிகளுக்கு ஞானிகளுக்கெல்லாம் கபால வழியாக செல்லும். இந்த தலை ஓட்டை உடைத்து கொண்டு மேலே போகும், கபால வழியாக போகுமா? அந்த காஞ்சியில் இறக்கின்ற உயிர்களுக்கு அப்படித்தான் போகும். தண்ணிகளில் கேசாந்தம் உருவம் ஆவி ஆவி தன் சிறத்து கபாலங்கீறி வன்னியினில் பூவன போய், அதனால வன்னி மண்டலத்திலே போய் பூவனவும் வாயு மண்டலத்திலே புவவென்றும் இறைவி மண்டலத்திலே போய் கபவனவும் அதனால இந்திரலோகத்தில் போய் மகவன போய் அதன் பிறகு பரமத்து ஒன்றாக போகுமா? இப்படி ஒவ்வொரு உலகங்களிலும் சென்று அதற்கு அங்கந்த அந்த உலகத்துல பெயர் வெவ்வேறாக இருக்குமா? இங்க ஜீவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது போல அது வந்து வன்னி மண்டலத்தில் பூவன போய் வாயுவனில் புகவன போய் இறவி மாட்டு பின்னம்மறு சூரிய மண்டலத்தில் கபவன போய் விண்ணரசின் மகவன போய் பரமத்து ஒன்றாய் மண்ணிடு இக்கேசாந்த முத்தியினை எவ்வுயிருக்கும் வழங்கும் காஞ்சி. அந்த அந்த முத்தியும் கேசாந்த முத்தின்னு வேற. அது கேசாந்த முத்தின்னு சொன்னா கபவன சொல் விதிக்கேசன் ஆயமை கேசன் என கலரும் வேதம். அதாவது சௌரமானுக்கு கேசன் என்று ஒரு பெயரா. அது என்னன்னா, கா என்றால் பரமன், பிரமனுக்கு ஈசனாக விளங்குகின்றவன் சௌரவன், அதனால கேசன் என்று ஒரு பெயரா. அப்படி கேசன் என கலரும் வேதம் எவ்விடத்தில் ஆறு உயிர்கள் எம்பாறைய அந்தத்தை எய்தானுக்கும் அவ்விடத்தில் அது முத்தி. அதனாலே இப்படி ஆறு உயிர் எம்பாறைய அந்தத்தை எய்தானுக்கும், அதனால அந்தம் என்று சொன்னால் முடிவு, அந்தம் என்றால் முடிவு. சிவனுக்கிட்ட போராத்தான் உயிருக்கும் முடிவு, இந்த சுத்திக்கிட்டு அலையிற வேலை நிற்கும், அதான் அந்தம். மற்ற எந்த உலோகத்துக்கு போனாலும் மறுபடியும் திரும்பி அலையணும், வரணும் போகணும், போக்கும் வரவும் புணரும் உடையதாக இருக்கும். அவன்கிட்ட போயிட்டா போக்கும் வரவும் புணரும் இல்லாமல் போய்விடும், போக்கும் வரவும் புணர்வும் இல்லாமல் போய்விடும். அவன் தான் போக்கும் வரவும் புணர்வும் இல்லாதவன். போக்கும் வரவும் புணர்வும் இல்லாதவன் யார் என்றால் சௌர்மான். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனாகிய சௌர்மான் திருவடியிலே அடைந்து விட்டால் இந்த உயிருக்கு போக்கும் வரவும் புணர்வும் இல்லை. புணர்வு என்றால் இந்த உலகத்துல கலந்து அதுல அழுந்து கிடக்கிறதான் புனல். அதுவும் இறப்பு பரப்பு, போக்கு போக்கு வந்து இறப்பு, வரவு பரப்பு, போக்கும் வரவும் புனலும். இந்த போக்கும் வரவும் புனலும் இவனுக்கு இல்லை என்றால் சிவன் ஒருவனுக்கு இல்லை. போக்கு வரவு புரிய அவன் நீக்கமின்றி ஆணையில நிற்கின்றான். அது இல்லையா இந்த வாக்கியம் எங்க சொல்லுதுன்னா, போக்கும் வரவும் உயிர்கள் செய்வதற்காக, உயிர்கள் போகவும் வரவும் இந்த வேலை நடக்கிறதுக்காக அவன் ஆணையில நீக்கமின்றி நிற்கின்றான். தெரியுதா அந்த விளங்குதா? அவையே தானே ஆயிரு வரையில் போக்குவரவு புரிய ஆணையை நீக்கமின்றி நிற்கின்ற சிவசக்தியை விட்டு நீங்காமல் நிற்கின்றான். இந்த உயிர்கள் போகவும் வரவும் போகவும் வரவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக அவன் சிவசக்தியோடு பிரியாமல் இருக்கிறான். அது உங்களுக்கு தெரியல சிவஞான போதும். ஆகையினாலே அப்படி போக்கும் வரவும் புணர்வும் இல்லாத ஒரு நிலையிலே ஒரு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சிவனிடத்துக்கு போனாத்தான் முடியும். அவன் தான் போக்கும் வரவும் புணர்வுகளா புண்ணியம் விளங்குதான். கேசாந்தமுத்தின்னா சிவனிடத்திலே போய் ஆன்மா சேர்வதற்கு கேசாந்தமுத்தின்னு வேறாம். அந்தத்தை எய்தான் எம்பாலே அந்தத்தை எய்தாரு, அதான் முடிவான இடம். அப்புறம் அங்கிட்டு போக வேண்டியது, எங்கையும் சுத்த வேண்டியது நிற்கும். அவ்விடத்தில் அது முத்தி கேசாந்த முத்தி எனப்படுவார். அந்த செவ்விடம் நமக்கு என்று அரசருக்கு எனத்துகளும் காஞ்சி முழு. அந்த இடம் எது என்று கேட்டால் அதுதான் காஞ்சி என்று சொல்லுகிறார். காஞ்சியை பத்தி அந்த அளவுக்கு சக்தி சொல்லியிருக்கிறார் வீட்டுக்காரமாட்ட. இன்னும் ஒருவாறு எம்ப கேண்மதினி கம் என்றால் சிரமம். அந்த சென்னி மிசை சயனம் உருவது கேசம். கம் என்றால் சிரம், தலைக்கு கம் என்று ஒரு பெயர். கம் என்றால் தலைக்கு பெயர். அதுல சயனம் திருப்பது கேசம், முடி. புரியுதா? அதுல சயனித்திருப்பது, சிரத்திலே சயனித்திருப்பது சிரம. அந்த சென்னி சயனம் உருவது கேசம். அதுதனை அஞ்சித்தல் காஞ்சி. அந்த கேசத்துக்கு மேலே அஞ்சித்தல், அஞ்சித்தல் இருக்குதே இது அஞ்சித்தல். அஞ்சித்தல் இந்த கேசத்துக்கு மேலே அஞ்சித்தல், அதுக்கு காஞ்சின்னு வேறும். அஞ்சலி செய்வது, அஞ்சலி செய்வது, அஞ்சித்தல். கேசத்துக்கு மேலே அஞ்சித்தல், இந்த கும்பிட்டு சிவருமானு தானே அஞ்சித்தல், அதுக்கு பேரு காஞ்சின்னு வேறா. அன்னதானால் காஞ்சியோடு கேசம் ஒரு பொருள் கிளவியாகும். காஞ்சி என்றாலும் கேசம் என்றாலும் ஒரு பொருள் கிளவிங்கிறார், கிளவியாகும். தேம்பும் மின்னிடையாய் கேசாந்தம் ஆவதுமே தகு காஞ்சி அந்தமாவார். கேசாந்த முத்தி என்றாலும் காஞ்சி முத்தி என்றாலும் ரெண்டும் ஒண்ணுங்கிறார் என்று நமக்கு இனியதனால் முதன்மையால் தானங்களுக்கு எல்லாம் சென்னி என்று ஏம்பப்படும் காஞ்சி. எல்லா தானங்களுக்கும் சென்னியாக இருப்பது, தலையாக இருப்பது, முதன்மையாக இருப்பது காஞ்சி தலம். எல்லா தலங்களுக்கும் முதன்மையாக இருப்பது. இப்ப தேகத்திலே முதன்மையான இடது தலைவன் என்ஜான் உடம்புக்கு அதனால பிரதானமாக இருக்கின்ற சிரம் எப்படி தேகத்துக்கு முதன்மையோ அதே போல எல்லா தலங்களுக்கும் முதன்மையா இருப்பது காஞ்சிங்கிறார். எம்பப்படும் காஞ்சி இத்தரத்துக்கு இத்தரத்து கேசாந்த பெயர் சொல் வைப்பின் பெயர் சால் வைப்பின் ஒன்று உணரா மடவோர்கள். இந்த வைப்பிலே, இந்த வைப்பிலேன்னா இந்த காஞ்சியிலே ஒன்று உணரா மடவோர்கள், ஒன்னும் தெரியாத, ஒன்னும் தெரியாத மூடனாயிருந்தாலும் சரி, விலங்கு மிருகங்கள் மரம் முதல் அனைத்து உயிர் ஓங்காலை, விலங்கிலிருந்து மனுஷனிலிருந்து ஞானியிலிருந்து சண்டாளிலிருந்து உயிர் ஓங்காலை மன்ற விசை தலையோடு கீறி உடல் விடுத்தேகம் அலர் தூங்குவது. காஞ்சியில் இறக்கின்ற உயிர்களுக்கு தலைவழியாகத்தான் உயிர் போகும். யாரா இருந்தாலும் விலங்குகள் வரையும் ஆதரி நாங்கள் இறந்தவர்களுக்கு உடல் வேங்கால். அப்படி இறந்தவர்களை சுடுகிறார் அல்லவா, அப்படி சுடும் போது சிரம் அளவில் வெடியாது. அதனால சிரம் வெடியாது, முன்னையே வெடித்து போய்விட்ட அப்படினால சிரம் வெடிக்காதான், சிரம் வெடியாது. இன்றும் வேதமேலா இன்றும் அப்படின்னு சொல்றாரு. வேதமேலாய் எடுத்த எம்ப அன்னகரின் பெருமை அவர் விளம்பற்பாளார். ஏதமர அங்கு இதி கழுவாயினி ஏற்றுதி முன் இடபெயரும் கோதகல கழுவாயம் காற்றியது கோதா என்று அருளி செய்தார். அதனாலே நீ அங்கு நம்ம கண்ண புத்திய பாவத்தை அங்க போய் நீ இந்த பாவத்தை நீக்கி கொள்ளு அப்படின்னு இவ்வளவு சொல்லி சொல்றாரு அந்த அம்மாவுக்கு. அதுக்கு மேல இந்த மாதிரி நம்முடைய வாகனமாயிருக்கிற இடமா இருக்குதே அதுவும் முன்ன ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த தவறை நீக்க அந்த பாவத்தை நீக்க காஞ்சியில போய் தவஞ்சு தவஞ்சு அந்த பாவத்தை போக்கிக்கிச்சோன்னு சொன்னாரு. அப்ப சொன்ன ஒரு பாடு அவ கேக்குறா. அப்படின்னா அந்த இடவ என்ன தவறு செஞ்சது, அது எப்படி அங்க போச்சு, எப்படி தவறு செஞ்சதுன்னு அவ கேக்குறா. அதுக்கு மேல அதுக்கு சொல்றார், அருளும் திருவாய்மொழி, அருளும் திருவாய்மொழி கேட்டல் அங்கை ஒப்பி பெருவிழ்விடை யாதது செய்விடை என்ன. அதனால இந்த விடை ஆகிய சோபாகம் என்ன பிழை செய்தது, என்ன பிழை செய்தது, எதற்காக காஞ்சிக்கு போச்சு அப்படின்னு கேட்டான். தீர புரிய கடுவாய் எவனோ புகழ் புகழ்கிற்றி என்றா, புகழ்கிற்றி என்றாட்டி இருள்கண்டன், இருள்கண்டன் வல்விடம் ஏந்திய கண்டர் சொல்வார். இருள்கண்டன் வல்விடம் ஏந்திய கண்டர் சொல்வார். விவரம் சொல்றார், முன்னோர் கடைநாள் முளரிக்க முகிழ்த்த புத்தேள் மண் முன்னாஞ்சகமுற்று நம்மான் முடிவுற்றதாக. முன்னோர் கடைநாள் முளரிக்கண் முகிழ்த்த புத்தேள், அதனாலே முன்னூறு கற்ப காலத்திலே முளரியிலே வந்தவனாகிய பரமன் படைத்த உலகம் முழுவதும் நம்மாலே அழிவுற்றது, நம்மாலே அழிவுற்றது, சங்காரம் ஆகியது. ஆக பொன்னேர் சுணங்கின் புலம்பும் முளை புவையன்னாய் அந்நாள் அறத்தெய்வதா அத்திர உற்று நோக்கி. அந்த காலத்திலே உலகம் எல்லாம் அழிந்த காலத்திலே தர்ம தேவதை என்று இருக்கிறது அல்லவா, அந்த தர்ம தேவதை நமக்கு இந்த அழிவு உரிமை என்று சொல்லி பயந்து நம்முடைய திருவடியை வந்து அந்த தர்ம தேவதை அடைந்தது. நில்லா உலகத்துளவாய சரிப்ப நிற்ப எல்லா அழிவுற்றன யானு இறப்பலோ என்று அல்லாந்து இனி செய்வகை யாதன் இறைஞ்சி நம்பார் கொல்லேர் உருவம் கொடு வந்தது போற்றி என்ன. அந்த தர்ம தேவதையானது நாம இறந்து போய் விடுவோமே என்று சொல்லி பயந்து உண்டு அது இடப வடிவம் எடுத்து நம்மை வந்து அடைந்தது. தர்ம தேவதை இடப வடிவம் எடுத்து நம்மை வந்து அடைந்தது. கண்டாம் அதனை கவலாது என்று உறுதியாக்கி, அதை கண்டு யாரும் நீ கவலைப்படாது என்று சொல்லி அதை வாகனமாக வைத்துக் கொண்டோம். தர்ம விடை அறவிடைன்னு சொல்றது தர்ம கொண்டாம் குளப்பெற்று உலவா களி கூர்ந்ததாக. வண்டார் அழகக்கூடிய விருள் மாண்டகாலை தண்டா அருளால் அதற்கு இன்னது சாற்றல் விட்டேன். தரிப்பித்தலினி தர்மம், அதனாலே நம்மை தரிப்பித்திருப்பதனாலே நம்மை தாங்கி இருப்பதனாலே உனக்கு தர்மம் என்று பெயர். தரிப்பித்திடாமை தரிப்பிக்க அதன்மம் என பெயர். அதனாலே நம்மை வந்து நீ தரிக்கவில்லையானால் அது அதன்மம் என்று பெயர். நம்மை தாங்கி இருப்பதனாலதான் உனக்கு தர்மம்னே பேரு. நம்ம தாங்கி இல்லாவிடில் உனக்கு அதன்மம் தர்மமா இருந்தாலும் அதனம் என்று பேர் வந்துடும். என்னை தாங்கி இருப்பதனாலதான் உனக்கு தர்மம்னு பேரு, தர்ம விட தர்மம் என்று பேரு. நம்மை தாங்காம இருந்த நம்மை விட்டு நீங்கி இருந்தாயானால் தாங்கி நின்றால் தர்மம், நீங்கி நின்றால் அதர்மம். அதர்மம் செப்புமாறி பொருட்டு புரி எம்பொருட்டு புரி பாவமும் புண்ணியமாக்கி எம்பால் விருப்பற்றவர் செய்ய அறம் மரமாக்கு உப்பாக்கி. அதனாலே நம்மை நோக்கி செய்கின்ற ஒரு செயல் பாவச் செயலாக இருந்தாலும் அதை புண்ணிய செயலாக மாற்றுவாய். நம்மை நோக்கி செய்கின்ற செயல் பாவச் செயலாக இருந்தாலும் ஏதோ அறியாமையினாலேயோ ஏது காரணங்களாலேயோ சிவனை நோக்கி செய்கின்ற செயல் உலகத்தாருக்கு பாவமாக அது தோன்றினாலும் கூட அது புண்ணியமாகும். சிவனை குறிக்காது செய்கின்ற செயல் அது புண்ணியமாக உலகத்தாருக்கு தோன்றினாலும் அது பாவமாகும். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாம், பரநடிக்கு அன்பில்லா செய் புண்ணியம் பாவமாகும். வரமுடை தக்கம் செய்த மாவேட்டி தீமையாய் நரவினிர் பாலம் செய்த பாதகம் நன்மையாய்க்கு என்று சித்தியார். இதே கருதுதான். அதனாலே சிவனை நோக்கி செய்கின்ற செயல் எந்த செயலாயிருந்தாலும் சிவாலயத்துக்காக சிவ தர்மத்துக்காக செய்கின்றது ஏதோ ஒரு வழி வெறு வகையில் அது பாவச் செயலாக இருந்தாலும் கூட அது புண்ணியமாகும். அதுக்கு எடுத்துக்காட்டு சண்டேஸ்வர நாயனாரையும் தக்கனையும் சொல்றாரு. அதுக்கு மேலே பெரிய புராணத்தில் நிறைய கதைகள் வருது. முமுருக நாயனார் சீட்டாடி சூதாடி அந்த பொருளை கொண்டு மாகேஸ்வர சொன்னார். அது பாவமா புண்ணியமா, சீட்டாடுனது பாவம் தாய்யா, அது போன இடம் புண்ணியம். அந்த புண்ணியத்தில் இந்த பாவம் மறைஞ்சு போச்சு, இந்த பாவம் மறைஞ்சு போச்சு. தனக்காக செய்யாமல் சிவனை குறித்து செய்தபடியினாலே அதுவும் எப்படி செய்து இருந்தார், வசதி இருந்துச்சு, வசதி இருந்த காலத்தில் சிவனடியார்களுக்கு திருவோது படைச்சாரு. வசதி இல்லாமல் போச்சு, இல்லாமல் போன பிறகு அவர் அந்த பழக்கத்தை விட முடியல. எந்த பழக்கத்தை, கொடுத்து போட்ட பழக்கத்தை மறக்க முடியல. அதுக்காக கும்பகோணத்துக்கு போய் அங்கே ஆளுகளை பிடிச்சி சீட்டாடி சூதாடி அது மூலமாக வந்த பணத்தை கொண்டு அடியார்களுக்கு சாப்பாடு போட்டார். அதனால அவர் நாயன்மார் அவர்கள் வந்து சிவல ஒத்து போட்டார். மூர்க்கர்னு விரும்பு. ஆகையினாலே சிவனை குறித்து செய்கின்ற செயல் அது எப்ப செய்தாரு, இல்லாமல் போன காலத்திலேயும் நாம் சிவ தர்மத்தை செய்ய வேணுமே என்கின்ற நிலை வந்தபோது செய்தார். வேண்டும் என்று செய்யாமல் அந்த காலம் வந்தபோது இது இந்த சிவதர்மத்தை செய்யவே வேணும் என்கின்ற நிலையில அவருக்கு தெரிஞ்ச தொழில் அதுதான். அவருக்கு தெரிஞ்ச தொழில் சின்ன வயசுலேயே பழகியிருந்தார். அதனாலதான் கடவுள் கத்துமரம் சொன்னார்கள். அது மாதிரி அந்த வேலையை சின்ன வயசுலேயே பழகியிருந்தார். அதனால அது அந்த காலத்துக்கு அந்த வேலை உதவுச்சு. எந்த வேலை? சூதாடுற வேலை உதவுச்சு. அந்த பணத்தை கொண்டு சிவதர்மத்தை செய்தார். அதனால சிவரை ஒத்துக்கு போனார். அது என்னாச்சு? உலகத்தாருக்கு பவச்செயலாக தெரிந்தாலும் அது என்னாச்சு? புண்ணிய செயலா. பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு ஊர். பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு ஊர். பாதகமே சோறு பற்றினவா தோணும் என்று அந்த கருத்தை இதுல சொல்றாரு. இவ்வேற்றிடவப்படிவத்துடன் எங்கும் எம்மும் செவ்வே வதிகன்றும் செய்திடும் நல்வரம் பெற்று அவ்வாறு நமக்கு எதிர் நித்தலுவையும் அங்கள் செவ்வாய் கருமம் குழல் வெண்ணகை செம்பூர் பூனாய். அதனாலே இந்த மாதிரி வரத்தை பெற்று நமக்கு முன்னாலே அந்த இடம் இருந்தது. வீரார் தரும கடவுள் சென வெள்வடைக்கு ஒரு கூறாதலின் மாயனும் உப்புறம் கொன்ற அஞ்ஞாண்டு ஏராயினமை தேர்வுடுதாங்கின ஏறு வந்த வாராம் இதுமே அது செய்விட மற்றும் சொல்வான். அதனால மாயனும் அந்த முப்புறங்களை எரித்த போது அவனும் இடப வடிவமாக வந்து நம்ம தாங்கினான். மகாவிஷ்ணு காலமாடாக வந்து தாங்கினாரு. அதனாலே அவனும் அதே நமக்கு ஒரு கூறாக தர்மத்துக்கு ஒரு கூறாக இருப்பதனாலே அவனை இடவாக நாம் ஏற்றுக்கொண்டோம். உலகத்துல அக்கிரமங்கள் முதிர்ந்த போது அசுரர்கள் வந்து அக்கிரமம் செய்யும் போது அசுரர்கள் அழிக்கிறதுக்காக வடிவம் எடுத்து வர்றாருல்லவா திருமால். தர்மத்தை நிலையை காட்ட அதர்மத்தை அழிக்க வடிவம் எடுத்து வர்றாருல்லவா, அதற்காக அவருக்கும் அந்த மாதிரி இடவ வடிவத்தை கொடுத்தோம். பின்னொரு காலத்து பிறங்கும் ஆற்றல் சால் பன்னக பகமுள் பறவை நாயகம் பொன்னமர் மார்பனை பொறுத்து வல்லையே அந்நிலை உலகெல்லாம் அணுகி நின்றதால் அதையால அந்த மாயன் ஆகிய விஷ்ணுவுக்கு வாகனமாக இருப்பது கருடன். அந்த கருடன் ஆயினாலே மகாவிஷ்ணுவை தாங்கிக் கொண்டு உலகமெல்லாம் சுத்தி வந்தது. திருமாலை தாங்கிக் கொண்டு உலகமெல்லாம் சுத்தி வந்தது. அப்படி சுத்தி வந்த அந்த கருடன் மீண்டவன் தருக்கு மே கொண்டு வீருடன் ஆண்டகை மாயனை நோக்கி அண்ணலே காண்டகம் ஆற்றல் கதல்வின் நிகர் மாண்டவர் உடல் உலக ஐயம் முடியும். அப்படி சுத்தி வந்த ஒரு பாடு. இது ஒரு பெரிய சாதனை. ஒரு பறவை நாயகமாக இருக்கின்ற கருடன் மகாவிஷ்ணு தாங்கி உலகமெல்லாம் சுத்தி வந்துட்டோம்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய கர்வம் வந்துருச்சு. இதுக்கு கருடனுக்கு வாய் எவ்வளவு உலகத்தை நான் சுத்தி வந்துட்டேன், எனக்கு சமானமான ஒரு யாராவது உண்டா அப்படின்னு சொல்லிச்சா அந்த மகாவிஷ்ணு அந்த கருடன். ஆமா பின்ன என்ன, உன்னை தாங்கறது சக்தி எவ்வளவு, உன்னை தாங்கி கொண்டு உலகமெல்லாம் சுத்தி வந்துட்டேன் பாரு, அப்படின்னா எனக்கு சமானமானவர்கள் உலகத்துல யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு அந்த கருடன் கேட்டுச்சான் விஷ்ணுவை. நிற்பன ஜரிப்பன யாவுமாயினரை நிற்பொரு தரைக்கன புளியின் நீடியோய் பொற்பமு உலகினும் போந்துமீடையோ அற்புதம் எனக்கலா அது ஆர்க்குண்டாகும். அதனாலே நிற்பதும் ஜரிப்பதும் ஆயிருக்கின்ற சராசரங்கள் அத்தனையுமாயிருக்கின்ற உண்மை மகாவிஷ்ணுவை சொல்லுது. உண்மை அதனால கனப்புழுதுல இப்படி உலகம் முழுவதும் சுத்தி வந்துட்டேனே, என்ன போல வலிமை உடையவர்கள் சாமர்த்திய உடையவர் உலகத்தில் உண்டா அப்படின்னு அந்த கருடன் சொல்லியது. என்று புள்ளரச எம்ப கேட்டலாம் நந்தன குறுநிலா நகை முகழ் தரோ. மகாவிஷ்ணு சிரிச்சு சரி 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 உன்னுடைய செருக்கை அடக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டாரா. உன்னை செருக்கை உன்னுடைய செருக்கை நான் அடக்கிறேன் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு இந்திதன் செருக்கலாம் இடவநாயகம் ஒன்றரக்கலை என்று உளத்தெளினான். இந்த கருடனுடைய செருக்கையெல்லாம் அந்த இடவதேவர் களைஞ்சிருவாரு, இடவதேவர் களைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஐய நிற்கின இவர் ஆறு இல்லைன்னா குய்ய வைத்த நிமிடி துளைக்கு வா 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 வாஸ்தவம் வாஸ்தவம் உன்னை போல கட்டிக்கார உலகத்திலே கிடையாது அப்படின்னு மனசுல குய்யத்தை வச்சுக்கிட்டு சொன்னாராம். மனசுல குய்ய வச்சுக்கிட்டு குய்ய வச்சுக்கணும்னா மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு ஆமா ஆமா வாஸ்தவம் வாஸ்தவம் உமாருக்கு சாமார்த்தி உடையவர்கள் யாரும் உலகத்திலே கிடையாது அப்படின்னு மனசுல ஒன்னா வாக்கல ஒன்னா அப்படி சொன்னார். அதன் பிறகு அயால ஒரு நாள் கைலாயத்துக்கு போனார். கைலாயத்துக்கு சிவருமான வணங்க போனார். ஊர்தியை நெளிந்து சென்று எய்தினான். அதனால அங்க போறவே இந்த வாகனங்கள்லாம் எங்கெங்க நிறுத்தணுமா, அந்த வாகனம் நிறுத்தமிடம்னு போட்டிருப்பாங்கல்ல அந்த இடத்துல கொண்டு போய் கருடன் நிறுத்தினார். வாகனம் நிறுத்தமிடம் கொண்டு போய் வெள்ளையானையை கட்டி போடுறவே, அன்னப்பஞ்சியை கட்டி போடுறவே, ஆட்டுக்கடாவை கட்டி போடுறவே, எருமையை கட்டி போடுறவே, இந்த மாட்டை கட்டி இது கருடனை கட்டி போடுறவே, அப்படி அவ வாகனத்தை கட்டி போடுறது அது அதுக்கு தனித்தனி செக்ஷன் பிரித்து போட்டிருக்கான். அங்கே கொண்டு போய் கரடனே நிறுத்தி விட்டு அஞ்சு ஆபரணங்கள் வந்து உள்ள போனார். அஞ்சு ஆபரணங்கள் ஐந்தாம் ஆபரணத்தின் நிம்மதியில் வந்து கோமாத சூழ் நருகி வைகவாள் மைந்துடை விடையவன் மாயனோடு வெந்திரற்பூக்களை வேந்தை கண்டதார். யானை அப்படி வந்தான். அதற்கு மேலே அந்த விடை அவன் மாயனோடு வெந்துரர் புட்குலவு என்றை கண்டதால் யானை நம்முடைய விடையானது ரிஷப வாகனமானது அந்த கருடனை கண்டது. ஜோர்மனுடைய மாடு விஷ்ணுடைய கருடன், அந்த கருடனுக்கு மாட்டுக்கு பக்கத்துல இந்த கருடன் கட்டி போட்டாரு. கருடன் இருந்தது. இருந்த போது தன்னெதிரி இகழ்ச்சியால் தருக்கு ஆங்கதன் புன்னிலை நோக்குவு பொறுக்க நச்சரம் தன்னிட குரங்கு சார்த்தி துஞ்சுவது என்னென்ன பிரிச்சு முடித்தது என்றாய். இதனுடைய செருக்கு அந்த இடம் விடபதேவருக்கு தெரிஞ்சுக்கிட்டான். அந்த கருடனுக்கு இருக்கிற செருக்கு தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி தெரிஞ்சு என்ன பண்ண அந்த இடம் என்ன பண்ணுச்சா, இந்த மூச்சு விடுமில்ல இடம் மூச்சு விடுமில்ல. மாயவன் எம்மடி வணங்கி அன்பினான் ஆயிட நெடும் பொழுது அமர்ந்து வையினான். நம்ம கிட்ட இருந்து கும்பிட்டு வணங்கி வாழ்த்தி பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப நேரம் நம்ம கிட்டே நின்றுகிட்டு இருந்தான். ஆறு திருமாறு இருந்தான். பாய் விட ஊர்தினர் உயிர் பிற்பற்றுடல் காய்ச்சினாக்கணும் கல்யாணம் வந்தது. அந்த விஷயத்துல இந்த அம்மா எங்க போயிருந்தாலும் தெரியல. அப்ப கல்யாணம் அண்ணலே ஆடுறது அண்ணாலே. அப்படி நம்ம இடத்துல பல நேரம் நின்று உண்டு இருந்தான். அந்த வேளையில இந்த இடமும் என்ன பண்ணியது, பலத்த மூச்சை விட்டு அந்த கருடனை இழுக்கிறது, தூரத்துல போச்சுறது, பலத்த மூச்சை விட்டு அந்த கருடனை தள்ளுறது. அப்புறம் அந்த மூச்சுல மறுபடியும் இழுக்கிறது, புரியுதா? அந்த காத்துல மூச்சு காற்றுல ரொம்ப தூரம் அந்த கருடனை தள்ளுறது. அப்புறம் மறுபடி போன கருடனை மூச்சுலயும் இழுக்கிறது முன்னாடி. இப்படி பல தடவை இங்கையும் அங்கையும் அங்கையும் இங்கையுமா கருடனை அலக்கழிச்சுடுச்சு. இது அந்த இடமா இடம் காய்ச்சின கழுதனும் களியன் முந்தது. விட்டு விட்டு அடக்குதோர் உயிர்ப்பின் வேகத்தார், விட்டு விட்டு அடக்குதோர் உயிர் உயிர்ப்புனா மூச்சு உயிர்ப்பின் வேகத்தார். அட்ட நூறு யோசனை அவதி போந்துவன் கட்டளில் நாசியின் நுனிக்கன் சார்தர கொட்புறுத்து அழைத்தது பறவை கோவினை. பறவை கோ என்றா இந்த கருடன், பறவை பச்சை ஜாதிகளுக்கெல்லாம் தலைமை கருடன், பச்சைகளுக்கு அரசன். ஒய்யன நெற்றுயிர் புது உதைந்து முழுதொரும் மெய்வயிர் கற்கன விரிந்து ஓங்கிடும் செய்ய ஒரு சிறைகளில் சிதைந்து புண்மைய துய்யன வெளியிட சுடர்ந்த யாகம். படாத பாடு விட்டு போச்சு தொடரும் இந்த மூச்சுல, போகவும் வரவும் வரவும் இப்படி அலைஞ்சு அதனுடைய சிறைகள்லாம் கூட உதிர்ந்து வெந்து நுந்து வேற எங்கேயும் போக முடியாம ஒன்றும் பண்ண முடியாம தலைவர் அங்க ரொம்ப நேரம் நின்றுட்டார். அவர் இந்த விஷயம் நடக்கட்டும்னு இதனுடைய செருக்கு அடக்கட்டும் இடமும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிர்ந்தன விண்ணலாம் அயர்ந்த திக்கயம் உதிர்ந்தன தருக்களை தருத்தலை உக்க மீன்கணம் பிதிர்ந்தன வரைக்குளம் பயர்ந்த கோள்களும் உதிர்ந்தனும் ஜெனவிட உயிர்ப்பும் மொயம்பினான் எதிரொற விளங்கிய வரைய எனவும் மதலையில் பற்றுவான் மனத்தின் என்னமும் கதல்வின் நூறு யோசனை கடத்தி மீட்குமா மதனுடைய கழுவனை உயிர்ப்பின் வாயுது. அதனால இந்த இடபதேவனுடைய அந்த காற்றினாலே மூச்சு காற்றினாலே இந்த கருடன் பட்ட அவஸ்தை சொல்ல முடியாதுங்கிறார். அப்படி சரிந்தது தருக்கு, தருக்கு சரிஞ்சு போச்சான். தருக்கு கருடனுக்கு இருந்த தருக்கு சரிஞ்சு போச்சான். உடல் சலங்கள் உற்றதால், உடல் சலங்கள் உற்றதால் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருச்சு. இருந்தது மிடல் பலமெல்லாம் போயிருச்சான். இருமாப்பும் இற்றது. முறிந்தான புலஞ்சிறை சிறகுகள், முதிர்ந்தது இன்னல் நோய், கரிந்தது மாமையும் கருடற்கு என்பது. பருவரும் புடையினர் களிய பார்க்கும் மீதொருவரும் தகைத்தனும் உக்கையின் மயம். யாரும் அதை வந்து காப்பாத்துறாப்புல விளக்குறாப்புல ஆளுங்க. தெருமரு அன்னப்பச்சி பக்கத்துல நிக்குது பரமாவனுடைய பச்சி. அது போனா அது கதியும் இதாக நம்ம அது கதி அப்படின்னா நம்ம கதி என்ன அது தூரத்து ஓடி போச்சுணும். பரமாவனுடைய அண்ணன் பச்சி இருக்கும்ல அக்னிதேவனுடைய ஆட்டுக்கடா உணங்குறோம் தகைக்கும் தேம்பிடும் வெறுவரும் மாயனை விழிக்கும் என்று. அதுக்கு மேல மாயனை கூப்பிடுச்சு, தன்னுடைய தலைவரை கூப்பிடுச்சு. அடிகளோ காயாம்பூவின் மையவோ ஐயாவோ உலகங்காக்கு அடிகளோ. நல்லா வச்சாரு. உலகத்தை யாரு காப்பாத்துறவரு? இப்போ ஆடு பட்டுக்கிட்டு விடிக்க காப்பாத்த வேணும். காக்கின்ற கடவுளுடைய வாகனம் இப்படி சிக்கிச்சு. ஐயாவோ உலகங்காக்கும் அடிகளோ காயாம்பூவின் மையவோ என்னை ஆண்டது மலவோ தீரி ஏந்தும் கையவோ எய்ப்பின் வைப்பான் கலைகனோ கலந்தார்க்கென்று மெய்யவோ கலவாதார்க்கு வெய்யவோ வேந்தனையோ விடைய அரசு உயிர்ப்பிற்பட்டு விடைய அரசு கிடையாதுன்னா உயிர்ப்பிற்பட்டு மிளிகின்றேன் ஓலம் இந்த தடை விடுத்து அடிய நேரே தாங்குவாய் ஓலம் அன்றே கடைய நேன அவி இன்றே கழிந்திடும் சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துவன இல்லை என்னுடைய உயிர் ஓயும் அப்படின்னு கதறியது அந்த குரல் கடையானேனாவி இன்றே கழிந்திடும் ஓலம் என்னை உடையவா ஓலம் என்றென்று ஓலம் இட்டழைத்தாதாலோ அப்படின்னு ஓலமிட்டு அந்த கருடன் தன்னுடைய தலைவராகிய திருமாலை அழைத்தது. சீருவம் பணிவாய்ப்பட்ட தேரையின் மறி ஓசை வேறு வாடைதி மாலை விழிப்பதும் செவியில் கேட்டே மாரடு தீரியோ ஈதன் என வற்காரம்மை நூறிய சீற்றத்துக்கு நோன்றக நெடியே நெடியோன் சொல்வான். பம்பு வாய்ப்பட்ட தேரை போல மெலிந்து ஓசையே வேறுபட்டு போச்சான், கருடன் சத்தமே வேறுபட்டு போச்சான். இது என்ன சத்தம் அப்படின்னு நான் கேட்டேன், அது சிவபெருமான் சொல்ற நான் கேட்டேன், யார் திருமாலை கேட்டேன். அப்ப திருமாலை சொன்னான், எப்படி சொன்னான்னா, இந்திரனும் அடிகள் போற்று இச்சையின் என்னோடுங்கு வந்திரல் கழுவன் போந்தான். அவர் எப்படி சொன்னார்னா, தேவதையுடைய திருவடிகளை போற்றுவதற்காக என்னோட கருடன் வந்தான். இப்படி ஒரு வாக்கியத்தை போட்டார், தேவதையுடைய திருவடியை வணங்குவதற்காக என்னோட கருடன் வந்தான் அப்படின்னு சொன்னார். காயமாட்டினுடைய மூச்சிலே சிக்கிக்கிட்டான், இங்கேயும் அங்கேயும் கோட்பட்டு ஆவி கொன்றுவான் என்ன நொந்து விழிக்கின்றான். ஆவி போற சமயமா இருக்கு, அப்படி இருப்பதனால தாங்க முடியாம என்ன கூப்பிடுறான் சாமி அப்படின்னு ஆர்த்தினார். மாதவன் விளம்ப கேள மற்றது நிகழ்தற்கு ஏது ஏது நீ அறிந்ததுண்டு எம்புதி விடுத்தும் என்ன. இப்படி அந்த கருடன் நம்முடைய ரிஷபவாகனத்தின் மூச்சிலே இப்படி அலமருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம்.
என்ன காரணம்
அப்படின்னு கேட்டாராம். நாதனே கழுதன் சால தருக்கினான் விஷயத்தை சொல்லிவிட்டார். அது மகிழ்ச்சார், ரொம்ப கருவம் இருந்துச்சு அந்த கருடனுக்கு, அந்த கருடனுக்கு அந்த தேடின போது என்னாச்சு, கீழே மேலே தேடினாங்கல்ல திருவண்ணாமலையில, பரமா வந்து பொய் சொல்லி விட்டாரு மகாவிஷ்ணு. முடியல, எங்க பொய் சொல்லணுமோ அங்க சொல்லணும், எங்க சொல்லப்படாது அங்க சொல்லப்படாது. பொய்யருக்கு பொய்யுரைத்தால் வெற்றியாம், பொய்யருக்கு பொய்யுரைத்தால் வெற்றியாம், அவருக்கு பொய்யாகாத மெய்யருக்கு பொய்யுரைத்தால் தேய்வரை போல் தவம் குறையும் விடி உண்டாகும். மெய்யருக்கு பொய்யுரைத்தால் தேய்வரை போல் தவ தேய்வரை போல் தவம் குறையும் விடி உண்டாகும். துய்யதாய் தந்தையர்க்கு பொய்யுரைத்தால் வறுமை பிணி துறையாதென்றும், துய்யத்தாய் தந்தையர்க்கு பொய்யுரைத்தால் வறுமை பிணி துறையாதென்றும், உய்யாரு தேசிகருக்கு பொய்யுரைத்தால் நரகமது உண்மைதானே என்பது புலவர் பாட்டு விளங்குதா. அதனால மகாவிஷ்ணுவுக்கு எங்க பொய் சொன்னா எங்க பொய் சொல்லப்படாது அவருக்கு நல்லா தெரியும், அதனால சிவருமான்ட்ட பொய் சொல்ல மாட்டார், உண்மையை சொல்லிவிட்டாரு. அதனால என்ன பண்ணாரு சிவருமான், நீ ஃபர்ஸ்ட் நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி நந்தியை உங்க நோக்கி கள்ளவில் துடையாய் நம்மை வெளிவிடும் கருத்தானதும் புள்ளர சிலையாவண்ணம் பொறுக்கன போந்து சீற்றம் வெளிவடை உயிர்ப்பினந்து விடுவித்து கொடது என்றான். அதனால நம்முடைய நந்தி தேவனை விட்டு திருநந்தி தேவனை விட்டு அந்த கருடனை அந்த விடையினுடைய உயிர்ப்பில் இருந்து நீக்கி இங்கே கொண்டுகிட்டு வா என்று உத்தரவிட்டோம். இத்தகைய ஆயுதாங்கி ஆவையின் இது நந்தி பொய்த்துயில் உள்ளு ஏற்றை புடைத்தனும். திருநந்தியவர் போய் மாட்டுக்கு ஒரு அடி போட்டார், அவர் மடி அடி போட்டு எழுப்பலுடன் மெய்த்துயில் உணர்ந்தான் மான வல்வரைந்து எழுந்து கண்கள் அத்துரு கலக்கங்காட்டி ஆங்கன நின்ற காலை போற்றுஜின் நந்தி புத்தேள் புன்னூறு உடம்பில் புள்ளின் ஏற்றோடு விடையின் ஏற்ற எம்மதில் உய்த்தான். சீற்றமும் செருக்கும் ஆண்மை திப்பமும் வீரும் குன்றி மாற்றொரு மதுக புள்ளேர் எம்மடி வணங்கி போற்றி அந்த கருடன் வந்து எம்மை வணங்கியது. ஒடுங்கி உள்ளுடைந்து தண்டாது உயிர்ப்பு எரிந்து இறங்கி மேனி நடுங்கிட கண்ணீர் வார முரிசரை மருங்கினால நெருங்க இதன் சிறமையை குப்பி மால்புடை நிற்ப நோக்கி கொடுங்கொலை பகலிக்கண்ணாய் விடைக்கிது போடட்டான். மாட்டையும் கொண்டு போய் விட்டுட்டாரு முன்னாடி, இந்த கருடனையும் கொண்டு போய் விட்டுட்டார் அருகினிந்தவர். அதுக்கு மேல இந்த விடைக்கு சொல்றாரு, விஷவானது சொல்றாரு, எம்முடைய ஆணை என்று எம்மதி நீயே இன்னால் மம்மதி நிதாய் செய்தாய். எம்முடைய உத்தரவு இல்லாம அந்த கருடனுக்கு இந்த துன்பத்தை கொடுத்து விட்டாய். எம்முடைய உத்தரவு இல்லாம நம் சரிதானத்தில் வந்திருந்த அந்த கருடனுக்கு நீ இப்படி உன்னுடைய ஒரு ஆணவத்தினாலே அந்த கருடனுக்கு இந்த துன்பத்தை நீ தந்து விட்டாய். அதனாலே மானிட வடிவந்தாய், நீ மானிட வடிவத்தெடுத்து கம்ம நீர் வரப்பில் காஞ்சி தொன்னகரீதி அங்க நம்மை நீ புரிதி பூசை நவை இது பரியுமா, அதனால காஞ்சிபுரத்துக்கு சென்று நம்மை பூசை பண்ணுவாயாக. அப்படி பண்ணினால் இந்த நீ செய்த இந்த தவறான காரியத்தினால வந்த பாவம், அந்த கருடனுக்கு நீ செய்த அந்த துன்பத்தினால வந்த பாவம் போகும் என்று அந்த விடைக்கு சொன்னா. அதன் பிறகு காஞ்சிபுரத்துக்கு சென்று நம்மை வழிபட்டது, அதற்கு பாவம் போச்சு என்றெல்லாம் உமாதேவிக்கு சொல்லுகிறார். இன்னும் சில விஷயங்களை சொன்ன பிறகு அவ காஞ்சிக்கு புறப்படுறா. அப்புறம் அங்கே வந்து தவத்தை பண்றா, அவ எப்படி பண்றா, என்னமா பண்றதெல்லாம் அடுத்த வாரத்தில் சந்திப்போம். திருவருளை சிந்தி ஆகையினாலே அப்படி பட்ட ஒரு நல்ல அற்புதமான வரலாறு. அதுக்கு மேல காஞ்சிபுரத்துக்கு வந்து பூஜை பண்றது தவம் பண்றதுதான் இந்த தழுவ குழந்த படலத்தில் மிக முக்கியமான நிகழ்ச்சி. அதை அன்பர்கள் தவறாமல் இருந்து கேட்டு திருவருளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். நம்ம பார்வதி நூத்தி நாலு பாட்டு.
இரவாமல் பிறவாமல் என குருவாய் பிறவாய் திறமான பெருவாழ்வை தருவாயேமாதை புனர்வானே புகரேதன் குமரேத அரணாடை புகழ்வோனே அவிநாதி பெருமாடே அரணாலை புகழ்வோனே அவிநாதி பெருமாடே இரவாமல் பெறவாமல் எனையாழ குருவாய் பெறவாய் திறமான பெருவாழ்வை தருவாய குறமாதை புணர்வோனே புகழேதல் குமரேத அரணாலை புகழ்வோனே அவிநாதி வான்முயில் வடாது பெய்ய மறைவடம் சுரக்க மன்னன் கோன் உரை அரசு செய்ய குறைவிலாது உயிர் வாழ்க நான் மறையறங்கடுங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மை உள் செய்வ நீதி விளங்குக உலகம் இல்லா நம பார்வதி பதையே.